வணக்கம் டாக்டர் ஜெயந்தி அவர்களே.
வணக்கம் ரைசன்.
இப்போ மெடிசன், இப்போ மருத்துவத்தை பொறுத்தளவில் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் வந்து உலகம் ஃபுல்லாக வந்து ரொம்ப பிரபலமான பாப்புலரான ஒன்று. அந்த வகையில் நீங்கள் படிச்சிருக்கிற இந்த மருத்துவம் வந்து மிகவும் பிரபலமான ஒன்று. நீங்களும் பிரபலமான ஒரு மருத்துவர். இந்த மாதிரியான ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெடிசனுக்கு போகிறதுக்கு எது உங்களுக்கு தூண்டுதலாக அல்லது இன்ஸ்பிரேஷனாக இருந்தது?
ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் அப்படின்ட்டு. அதனால எனக்கு நான் என்ன செய்கிறேனோ அதையே தான் மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால இந்த இயற்கை மருத்துவம், சித்த மருத்துவம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆர்வம் அதிகமாக இருந்தது. ஒன்று, எனக்கு இந்த ஊசி போடுவதிலேயோ மாத்திரை சாப்பிடுவதிலேயோ உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. தேவையா இருந்தால் செய்ய வேண்டும், தேவை இல்லைன்னா கூட நம்மள பாத்தீங்கன்னா ஒரு பழக்கம் இருக்கு. ஒரு ஒரு வைட்டமினுக்கு ஒரு ஒரு இதுக்கு மாத்திரைகள் வந்து கலர் கலரா போடுற மாதிரி நிறைய பேர்கிட்ட அந்த ஒரு பழக்கம் இருக்கு. இப்ப அதெல்லாம் நான் சின்ன வயசுல பாத்துட்டு வரும்போது எதற்காக இவ்வளவு மாத்திரைகள் சாப்பிட வேண்டும், இதை நம்மளுடைய உணவு பழக்கத்து மூலமாகவோ அல்லது நம்மளுடைய ஒரு உடற்பயிற்சி ஒரு பழக்கத்து மூலமாகவோ மாற்ற முடியாதா அப்படிங்கிற கேள்வி எனக்கு சின்ன வயதுலயே தோன்றதுனால நான் இந்த சித்த மருத்துவத்தை தேர்ந்தெடுத்தேன். ஏன்னா நான் நினைக்கிறதுக்கும் அந்த மருத்துவத்தோட கொள்கைக்கும் நிறைய உடன்பாடு இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சதுனால நான் அந்த மருத்துவத்துறையை தேர்ந்தெடுத்தேன்.
டாக்டர் ஜெயந்தி, நீங்க சித்த மருத்துவம் பற்றி குறிப்பிட்டீங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ மேற்கத்திய மருத்துவம் அல்லது அலோபதின்னு சொல்கிற அந்த மேற்கத்திய மருத்துவத்திற்கு ஒரு ஃபிலாசபி, ஒரு தத்துவம், ஒரு பின்னணி இருக்குது. இது மாதிரி சித்த மருத்துவத்துக்குன்னு ஒரு ஃபிலாசபி அல்லது ஒரு தத்துவம் அல்லது வந்து ஒரு பின்னணி தகுதி இருக்கு இல்லையா, அந்த கொள்கையை விளக்குங்களேன். அது என்ன, சித்த மருத்துவங்கிறது எந்த தத்துவார்த்த ரீதியில், எந்த கொள்கை ரீதியில் இயங்குகின்ற மருத்துவம்?
சித்த மருத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா இது மிகவும் ஒரு பழமையான மருத்துவம். எல்லாருக்கும் புரியுற மாதிரி ரொம்ப எளிமையா சொல்லணும்னா ஒரு சித்த மருத்துவ கோட்பாடு சொல்லலாம். அந்த கோட்பாடு வந்து அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம்.
அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம். அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன்.
அண்டம் அப்படிங்கிறது உலகம், பிண்டம் அப்படிங்கிறது நம்மளோட உடல். சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த உலகத்துல என்னெல்லாம் இருக்குதோ அதுதான் நம்மளுடைய உடல்லையும் இருக்கிறது. அப்போ உலகத்துல என்ன இருக்கிறது, நம் கண்ணுக்கு என்ன தெரியுது, உலகத்துல என்ன தெரியுதுன்னா ஆகாயம், நீர், நிலம், பூமி, நெருப்பு, இதெல்லாம் நம்மளை சூழ்ந்திருக்கிறது. இதுதான் நம்மளுடைய உலகம். இதே ஆகாயம், நீர், நிலம், பூமி, நெருப்பு நம்மளுடைய உடல்லையும் இருக்கிறது. எப்படின்னா ஆகாயம்ங்கிறது நம்மளுடைய பறந்து விரிந்த மனம், நீர் அப்படிங்கிறது நம்மளுடைய ரத்தம், பிற திரவங்கள் நம்மளுடைய மூக்கு, வாய், காது, இதுல இருந்தெல்லாம் வருகிற திரவ நிலை, இது வந்து நீர். நெருப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய உடல் ஒரு கடகடப்பு இருக்குது இல்லையா, அதை எடுத்துக்கலாம். அப்புறமா வந்து நம்மளுடைய பசி தீ, அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். காற்று அப்படிங்கிறது மூச்சு, நமக்கு நல்லாவே தெரியும் மூச்சு விடலைன்னா நம்மளால உயிர் வாழ முடியாது. சோ இந்த வெளியில உள்ள காற்று தானே உள்ள இழுக்கிறோம், உள்ள காற்று வெளியே தள்ளிக்கிறோம். அண்டத்துல உள்ள காற்று தான் நம்ம உடல்லயும் இருக்கு, உடல்ல உள்ள காற்று தான் அண்டத்துலயும் இருக்கிறது. நிலம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எப்படி பூமி வந்து ஒரு உறுதியா ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி நம்மளுடைய உடம்பும் வந்து ஸ்டேபிளா இருக்கு. எலும்புகள், தசைகள் இவற்றால அமைக்கப்பட்டு ஸ்டேபிளா இருக்கு. யோசித்து பார்த்தோமானால் வெளியே இருக்கிற எல்லாமே நம்ம உள்ளயும் இருக்கிறது. அப்போ நாம வேற, இந்த உலகம் வேற கிடையாது.
சரி, நீங்க சொல்ற ஐம்பூதங்கள் நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு, அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் இருப்பதே அண்டத்தில் உள்ளது. சரி, இதற்கும் நோய்க்கும் என்ன தொடர்பு? அதாவது ஒரு நோய் வருவதற்கும் அல்லது நோயிலிருந்து ஒருவர் விடுபடுவதற்கும் இந்த ஐம்பூதங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, அந்த கொஞ்சம் விளக்குங்களேன்.
இப்ப இந்த பஞ்சபூதங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து மூன்று தோடங்கள் அப்படின்னு சொல்றோம், முத்தோடம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த முத்தோடம் என்னதுன்னா வாத பித்த கபம். இந்த வாத பித்த கபம் இல்லாமல் எந்த உயிரினமும் கிடையாது. அப்ப பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் நம்மளை சுத்தி இருக்கிறதுங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. நம்மளால பார்க்க முடியாத ஒன்று வந்து வாத பித்த கபம். நம்மளால பார்க்க முடியல அப்படிங்கிறதுக்காக அது இல்லைங்கிறது கண்டிப்பா சொல்ல முடியாது. எப்படி பஞ்சபூதம்ங்கிறது ஒரு சத்தியமோ நிச்சயமோ நம்ம முன்னாடி இருக்கோ, அதே மாதிரி இந்த மூன்று தோடங்களும் நம்முள் இருக்கிறது.
வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அப்படின்னா என்ன? அது கொஞ்சம் புரியாத மாதிரிதான் இருக்கு. வாதம், பித்தம், கபம் அப்படின்னா என்ன?
அந்த காலத்துல நம்ம பாட்டி எல்லாம் சொல்லியிருப்பாங்க, தலை சுத்துதுன்னா ஒரு பித்தம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அதனால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஷாயம் தருவாங்க. சோ அப்படி அந்த காலத்துல வந்து அது புரிந்திருந்தது அவங்களுக்கு. கப மிகுதியால சளி வரும், பித்த மிகுதியால செரிமான கோளாறு வரும், வாத மிகுதியால உடல்ல வலி வரும். நம்ம வந்து தலை சுத்துது அப்படின்னு சொல்ற நேரத்துல ஒரு கஷாயத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க, கொத்தமல்லி போட்டு கொதிக்க வச்சு ஒரு கஷாயம் கொடுப்பாங்க. பித்தம் ஜாஸ்தியா இருக்கும் உனக்கு, அதனாலதான் தலை சுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஷாயம் தருவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த தலைமுறையோட இந்த வாத பித்த கபம் அப்படிங்கிற நடைமுறை சொல்லே போயிட்டு அவங்களுக்கு தெரியும், தலை சுத்து அதிகமா இருந்ததுன்னா பித்தம் ஜாஸ்தி ஆயிருக்கு, சளி ஜாஸ்தியானா கபம் மிகுதி ஆயிருக்கு, உடல்லையோ முற்றிலையோ தோளிலையோ எங்கேயோ ஒரு இடத்துல வலி ஜாஸ்தியான வாதம் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கறது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா சமையலறையில அந்தந்த சமணி ஒண்ணு கண்டுபிடித்து வச்சிருந்தாங்க, வாத சமணி, பித்த சமணி, கப சமணி அப்படின்னு. அதுக்கு ஒரு சின்ன கஷாயம் மாதிரி போட்டு தருவாங்க, அது வந்து நன்றாகவே நமக்கு உதவியாகதான் இருந்தது. அப்போ இந்த மருத்துவம்ங்கிறதே பாத்தீங்கன்னா நம்மளோட மருத்துவமனையே நம்மளுடைய அஞ்சலை பெட்டி தான், அதனால அது மிகவும் எளிமையா இருந்தது. என்ன மிகுந்திருக்கு அப்படின்னு அதை சமன்படுத்திட்டாங்க, அதனால அது வந்து எளிமையா இருந்தது. இப்போ இருக்கிற காலத்துல நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனாலதான் பாத்தீங்கன்னா வியாதிக்கு பேரே தெரிய மாட்டேங்குது, புது புது பேர் நிறைய வருது. இது முன்னாடி வந்து அது ரொம்பவே சிம்பிளா வச்சிருந்தாங்க, எது மிகுந்திருக்கு எதை சமன்படுத்தணும், வாதம் இருந்தா வாதம் சமன்படுத்தணும், பித்தம்னா பித்தம், கபம்னா கபம், அதனால ரொம்பவே சிம்பிளா இருந்தது.
இது எஸ்பிஎஸ் தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டின் பிரபல சித்த மருத்துவர் டாக்டர் ஜெயந்தி அவர்கள். இப்ப வாதம், பித்தம், கபம் இந்த மூணும் வந்து சம நிலையில இருந்தா ஒருத்தருக்கு நோய் வராது அப்படின்னு சொல்றீங்களோ?
ஆமா, வாத பித்தம் கபம் சமநிலையில் நம்மளால வைக்க முடிந்ததுன்னா அதுதான் பிரிவென்ஷன், நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம், அது வந்து மிகவும் முக்கியமான ஒன்று. அடுத்தது நம்மளுடைய உடற்பயிற்சி, இல்லாட்டி நம்மளோட ஒரு டிசிப்ளின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த டிசிப்ளின், அதுக்கு வந்து யோகா வந்து இஸ் த பெஸ்ட் டிசிப்ளின். சோ நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களையும் யோகா பயிற்சிகளையும் நம்ம சேர்ந்து செய்யும் போது இந்த வாத பித்த கபத்தை நம்மளால நல்லாவே சமநிலையில் வைத்திருக்க முடியும்.
இப்ப உணவு பழக்க வழக்கம் ஒழுங்காக இருந்தால் அல்லது சீராக இருந்தால் நோய் வராது அப்படிங்கிற மாதிரி பேசுறீங்க, அந்த உணவு பழக்க வழக்கத்தை பற்றி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன்.
அதாவது இப்போ நான் வந்து ஒரு சித்த மருத்துவர் அப்படிங்கறதுனால என்னோட வாதம் மிகுதியா இருந்ததுன்னா வாதம் மிகுதியான உணவு என்னவோ அதை எனக்கு குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கிறது இல்லையா, அப்படி ஒரு தெளிவே தேவையில்லை. நம்ம யோகா பண்ணும்போது இப்ப வருகிற பெரும்பாலான வியாதின்னு எடுத்துக்கலாம், ஆர் நீங்க கண்டிஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம், பெரும்பாலான கண்டிஷன் வந்து எதனால வருதுன்னா நம்மளுடைய நாவை வந்து நம்மளால அடக்க முடியாததுதான் வருகிறது. நிறைய உணவு ஒரே இடத்துல பார்க்கிறோம், நமக்கு தேவைக்கு மிகுதியாக சாப்பிடுகிறோம், அந்த உணவுடைய நியூட்ரிஷன் என்ன அப்படிங்கறதை தெரிந்து கொள்ளாமல் சாப்பிடுகிறோம், இல்லது தெரிந்து கொண்டே அது வந்து ஜங்க் ஃபுட் அப்படின்னு தெரிந்தாலும் கூட நம்மளால அதை கட்டுப்படுத்த முடியல. சில இதெல்லாம் நமக்கு நிறையவே தெரிந்தே தான் செய்கிறோம், இந்த உணவு ரொம்ப என்ன ஜாஸ்தி, இதுல இனிப்பு ஜாஸ்தி அப்படின்னு தெரிந்தா கூட அது வந்து சுவையாக இருக்கிறது, அந்த ஒரு சிந்தனை மட்டும்தான் நம்ம கிட்ட தோணுதே தவிர அது வந்து நம்மளால அந்த உணவை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற சுய கட்டுப்பாடு நமக்கு வந்து வர்றதில்லை. அது வருவதற்காக தான் நம்ம என்ன செய்யணும்னா யோகா பயிற்சிகள் செய்ய வேண்டும். பொதுவா யோகா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தலையை கொண்டு காலை தொடுவது, காலை கொண்டு தலையை தொடுவது அப்படின்னு நினைக்கிற ஒரு சிந்தனை நிறையவே இருக்கு, அப்படி இல்லை. உட்கார்ந்த இடத்துலயே நம்மளால மூச்சு பயிற்சி பண்ண முடிஞ்சதுன்னா அது கூட யோகா தான். அதுக்கு நம்ம வந்து எந்த விதமான உடம்பை வருத்தணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை. அதுக்காக உடம்பை வருத்தி பண்றது வந்து நல்லது, ஏன்னா நம்ம வந்து உடம்பை வருத்தும் போது என்ன ஆகும்னா நம்மளோட கவனம் வந்து மூச்சு மேல போகும், நம்மளோட மூச்சு உடைய துணை இல்லாமல் நம்மளால ஒரு எந்த விதமான ஒரு கஷ்டமான பாஸ்டர்னு சொல்லுவோம் ஆசனம், எந்த விதமான ஒரு கடினமான ஆசனத்தையும் பண்ண முடியாது. அதனால ஆசனம் கடினமாக கடினமாக நம்மளுடைய கவனம் நம்மளுக்கு மூச்சு மேல் போகிறது. அதனாலதான் நம்ம இப்போ நெட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா யோகா அப்படின்னாலே ரொம்ப கஷ்டமான ஒரு ஆசனத்தெல்லாம் பண்ற மாதிரி காட்டுறாங்க. அதை பார்த்து நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இது எனக்கு பண்ண வராது, அதனால அது என்ன அப்படிங்கறதையே நாம வந்து அதுக்கு மேல அப்ரோச் பண்றதே கிடையாது. அப்படி இல்லாமல் நமக்கு முடிந்த எளிய பயிற்சிகளையே செய்யலாம். நம்ம மூச்சு மேல கவனத்தை வச்சு செய்யும் போது நமக்கு கண்டிப்பாக இந்த உணவு பழக்க வழக்கங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் வரும்.
மிக்க நன்றி டாக்டர் ஜெயந்தி அவர்களே. பரபரப்பான இயங்கல் மத்தியிலும் நோயாளிகளை பார்வையிடும் இந்த நேரத்திலும் எமக்காக சற்று நேரம் ஒதுக்கி இவ்வளவு நேரம் அழகாக தெளிவாக பேசினீர்கள். மட்டுமல்ல தொடர்ந்து யோகா பற்றி சில கருத்துக்களை முன்வைக்க இணங்கியுள்ளீர்கள். எனவே அதற்கு முன்னேற்பாடாக உங்களுக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த நேர்முகத்திற்கும் மிக்க நன்றி.
நன்றி வைசல்.